திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
மேவி எழுகின்ற செஞ்சுடரோடு சென்று ஆவி எழும் அளவு அன்றே உடல் உற மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்த அடக்கில் பரகதி தானே. பரகதி வேணும், சிவகதி வேணும். திருமுறையிலையும் பாத்தீங்கன்னா பல இடத்துல சிவகதி கிடைக்கும், சிவகதி திண்ணமாகும்னு வரும், பரகதி கிடைக்கும்னு வரும். அது மாதிரி அந்த தோத்திரத்தில் சாத்திரமான இந்த நூலும் நமக்கு மிக அழகாக எடுத்து உரைக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆன்மா வந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் குண்டலினியோட சென்று அதற்கு மேல பேரொளி பிளம்பா இருக்கக்கூடிய சிவத்தோட கூடக்கூடியதுனால விளையக்கூடிய அனுபவங்களை பாவித்தால் பேரின்பம் விளையும். இந்த மந்திரம் வந்து சிவலிங்கத்திடம் செய்யப்படக்கூடிய வந்தனை வழிபாடுகளை அப்படியே அந்த லெவல்ல அந்த நிலையில அமையாம உள்முகமாகவோ உடல் வரையிலேயும் அதுக்கு மேலையும் கண்டு அனுபவித்தால் வீட்டு இன்பம் கண்டிப்பாக விழுந்த பூஜையை ஏதோ ஏனோ தானேன்ட்டு செய்யறது, கடனேன்னு செய்யறது, ஒரு ரூபா மாதிரி செய்யறது, அப்படி இல்லாம உணர்ந்து அதுல சொல்லப்பட்ட மாதிரி சிவபூஜையை செய்தால் நமக்கு கண்டிப்பாக வீட்டின்பம் விளையும் என்று சொல்லுகிறார். ஆவி செஞ்சுடரூடு சென்று எழும் அளவு உடல் உற இல்லையா, மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்து அடக்கில் பரகதி தானே எய்துன்னு கொண்டு கூட்டிக்கிடணும். அப்ப மூலாதாரத்துல இருந்து நடுநாடி வழியாக பிரம்மரந்திர வரை அப்படியே எழும்பக்கூடிய அந்த குண்டலினியோடு அது நடுவுல ஆன்மா செல்ல வரை உடல் உடனா இருக்கும். இங்க வர்ற வரைக்கும் உடல் இருக்கும் நம்ம கிட்ட. அதுக்கு மேல்பட்ட துவாதசாந்தத்துல போய் பரஞ்சோதியோட ஆன்மா கலக்கும், அந்த அனுபவம் கைகூடுனா ஆனந்தம் கண்டிப்பாக விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மேவப்படுவது அப்படின்னா துவாதசாந்த பெருவழியில இருக்கக்கூடிய எய்தப்படுவதாகி அந்த சிவ ஜோதியை நமக்கு உணர்த்துகிறது. விட்டு நிகழ்வது அப்படின்னா மல மாயா கன்மங்களை விட்டதுனால நிகழக்கூடிய சுத்த அனுபவத்தை அது குறிக்கிறது. விட்டது பற்று தொட்டது சிவம் இல்லையா, இதனால் விளைவது சிவானுபவம். அப்ப சிவானுபவ தியானத்தை செய்து தாடலை போல அடங்கி இருந்தால் சிவகதி கிடைக்கும் என்று மிக அருமையான ஒரு செய்தியை ஆணித்தரமாக நமக்கு தெளிவாக சிவயோகியான நம்முடைய திருமூல தேவ நாயனார் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று நமக்கு அதிலே எடுத்துரைத்தார் என்று நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக சம்பிரதாயம் என்று ஒரு அதிகாரம். சிவலிங்கத்துல இருக்கக்கூடிய பரசிவன் வந்து பூவும் நீரும் கொண்டு வழிபட்டு பஞ்சாட்சரத்தை யார் தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரகதியை தருவார் அப்படின்னு சொன்ன பின்பாக அந்த விதிப்படி வழிபடக்கூடிய செயல்முறைகள் எல்லாம் இதுல நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்போ சிவம்தான் நமக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளி அஸ்தமஸ்தக சம்யோகம் திருவடி தீட்சை அதெல்லாம் செய்து திருமந்திரத்தை உபதேசித்து மலமாயா கர்மங்களையெல்லாம் கழற்றி சுத்தான்மாவாக செய்து ஆட்கொள்வது எப்படிங்கிறத இந்த தலைப்புல சம்பிரதாயம்ங்கிற தலைப்புல நமக்கு தந்துள்ளார். சம்பிரதாயம்னா மரபு வழி வந்த ஆகம விதிகளோட முரணாத ஒழுகலார்கள். ஆகமங்கள்ல சொல்லப்பட்டது வழி இறைவனை வழிபடுதல், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இப்போ நமக்கு ஒரு ஆச்சாரியனாலதான் எல்லா நன்மையும் விளையும். அப்படி ஆச்சாரியனாக யார் வருவார் என்றால் குருதான், அதாவது சிவம்தான் வரும். குருவாக வருவது சிவம்தான். குருவே சிவம் என கூறினன் நந்தி அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே திருமூல தேவநாயனார் தான். இப்போ அந்த முதல் பாடலை பாருங்க. உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு படர் வினை பற்ற பார்த்து கை வைத்து நொடியின் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் நந்தியே என்று சொல்லுகிறார். இந்த சாம்பவி தீட்சை முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து இது அழகா அந்த பாடல்ல எடுத்து காட்டியிருக்கிறார். அப்போ நமக்கு சிவகுரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவம் தான், அதுல எல்லா அளவும் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட குருநாதர்ட உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து நீரோடு கை கொண்டு அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமேன்னு கேட்பார் இல்லையா மணிவாசகப் பெருமான். அது மாதிரி உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தத்தம் செய்த நீரோடு குருநாதன் என்ன பண்றாரு, அவர் சிவமாகவே இருக்கின்றார், சிவம்தான் குருநாதரா இருக்குது. அது வந்து அந்த கையில நீரை கை கொண்டு சீடன்ட நிறைய வினை இருக்கு, படர்ந்த வினைப்பற்று, அது அரும்படியா என்ன செய்து திருவருள் நோக்கம் அதை செய்யணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், படிப்படியாக மற்றதெல்லாம் செய்யணும். இப்போ இந்த ஆச்சாரியன் வந்து உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் கை கொண்டால் அல்லது மாணாக்கன் வந்து இந்த நுகரக்கூடிய வினை போகங்களால் ஆகாமிய வினை வந்து எப்படி இருக்கு, குன்று போல் குவிந்து கொண்டே வருது. பிராரதத்தை கழிச்சிட்டு பேசாம இருக்கலாம், ஏற்கனவே இருக்க சஞ்சிதமே டன் கணக்கா இருக்கு, ஆனால் புதிதாக ஆகாமியத்தை வேற புது வினைய வேற சேர்த்து கொண்டே இருக்கின்றான் மாணாக்கன். அதனால அந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் ஆச்சாரியன் கை கொண்டாச்சுன்னா வினை மிகாது, அதுக்குத்தான் ஆச்சாரியனுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினைக்கன் உள்ள பற்ற நீங்கிரும், அதனால படர் வினை பற்ற இந்த உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி வினை பற்று ஆறும்னா ஆச்சாரியனுடைய திருவருள் நோக்கம், நோக்கம்னா பார்க்கறது, அதான் பற்ற பார்த்து அப்படின்னு சொல்றாரு. இந்த பார்த்தல் அப்படிங்கிறது சச்சு தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க, நான் என்ன தீட்சை, அந்த தான் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவருடைய மலமாயா கண்மங்கள்ல இருந்து நீங்கி தூய்மை உருவானாகுக என்று சிவ சிருஷ்டினால அவனை பார்த்தல். அப்படி பார்ப்போம், இது சமய தீட்சையில வரும், இந்த சமய தீட்சை விதி பிரகரணத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி சிவஞான சித்தியார்லயும் பலவிதம் ஆசான் பாச மோசனந்தான் பண்ணும்படி நயனத்து அப்படின்னு சொல்றாரு. ஆக முதல்ல நயன தீட்சை பார்த்து அப்படிங்கிறது நயன தீட்சை, அடுத்து கை வைத்து அது என்னன்னு பார்க்கலாம். ஆச்சாரியன் வந்து உண்மை பொருள் அதுல சித்தத்தை வைத்து அந்த சித்த விருத்தியோட மாணாக்கனுடைய பந்தம் நீங்கும்படி பார்த்தாரு. அப்படி அது அது ஞானாவரணம் அப்படிங்கறதுல ஞான சித்தி அப்படி ஆகம மேற்கோளோட இந்த கருத்தெல்லாம் அழகா அதுல வலியுறுத்தப்பட்டிருக்கு, அந்த நூல் இருக்கிறவங்க பார்த்து கொள்ளலாம். இப்ப கை வைத்து அப்படின்னு சொல்லும் போது சீடனோட சிரத்துல ஆச்சாரியன் வந்து தன்னோட கைய சிவ அஸ்தம், அதாவது சிவபெருமானுடைய கரமாக அஸ்தம்னா கையை அப்படி பாவித்து இவன் வந்து பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு தூயவன் ஆகுகன் நினைத்து தொடுதல், இதுதான் ஸ்பரிச தீட்சை என்று சொல்லப்படும். அதனால நம்ம ஏற்கனவே சிந்திச்ச பலவிதம் ஆசான் அந்த பாடல்ல இந்த ஸ்பரிச தீட்சை பத்தியும் நமக்கு அத எல்லாத்தையும் பத்தியே அதுல வந்திருக்கும், என்னெல்லாம் தீட்சை உண்டோ எல்லாத்தையும் பற்றியும் அதுல நமக்கு அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நொடியின் என்ற சொல், நொடி அப்படின்னா நொடித்தல் அப்படின்னா உரைத்தல், அந்த உரைத்தல் அப்படின்னா உபதேசம் செய்தல் அப்படின்னு பொருள் வருது. அதன் பின்பாக அதாவது இது வந்து வாசக தீட்சை, மாணாக்கனோட நிலைக்கு தகுந்தாற் போல ஸ்ரீ பஞ்சாட்சரம் எந்த மாதிரி ஐந்தெழுத்த சொல்லணும், தூல பஞ்சாட்சரம் சுக்கும பஞ்சாட்சரம் இல்லையா, அந்த அவனுடைய மாணவனுடைய நிலைக்கு ஏற்றாற் போல கொடுப்பது அது அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அதன் பின்பாக அடி வைத்து, அதுதான் சீடன் எப்படி இருக்கான்னு பாக்கணும், அவன் ரொம்ப முருகன தீவிரதர பக்குவியா இருக்கிறான் அப்படின்னா, தீவிரதர அந்த பக்குவ நிலையில அவன் இருக்கிறான் அப்படின்னா ஆணவமல காரியமான அகங்காராதிகளும் ஒழிக அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு தன்னோட திருவடியை சிவபெருமானுடைய திருவடியாக பாவித்து கொண்டு ரசகுலிகையோட ஸ்பரிசத்தால செம்புல இருக்கக்கூடிய களிம்பு நீங்கி பொன்னாவது போல அவனுடைய மூலமலம் வழிகுன்ற இவன் சிவஞானி ஆகுக அப்படின்னு திருவடி சூட்டுதல். இதத்தான் அழகா நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரேன்னு அப்பர் சுவாமி சொல்லியிருப்பார். அது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்மான் தன் அடி கொண்டு அடி என் தலைமேல் அடி கொண்டு என் தலைமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நான் ஏன் என்று பாடுவார். அவருடைய எம்மானுடைய திருவடி வந்து என் தலைமேல வைப்பார் திருவடி தீட்சை. மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு குருந்த மரத்தடியில குருவாகவே அவருக்காகவே காத்து கொண்டிருந்த சிவபெருமான் அவருக்கு திருவடி சூட்டினார். அந்த படங்கள் அநேகமா எல்லா சைவர்களுடைய வீட்லையும் இருக்கும். ஆக அதை சொல்லிய பின்பாக என்ன சொல்ல அடி வைத்தாச்சு. அடுத்து நுண் உணர்வு ஆக்கி பாவனையில் கைவர செய்த, அதாவது அந்த ஆச்சாரியன் சீடனுடைய இதயத்துல புகுந்து அவனோட அறிவில சிவமான் தன்மை விளங்க செய்தல், ஆத்ம சம்யோஜனம் அப்படிங்கிற ஒரு கிரியையால இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆக அதிநுட்பமான சிவஞானத்தை அவனுக்கு விளைவித்து, அதான் இதுக்கு பேர் மானத தீட்சை, ஐந்தாவது தீட்சை பார்த்திருக்கோம். ஆக இதை செய்து கடிய பிறப்பற காட்டினான் இல்லையா. இப்போ சம்பிரதாயங்க தலைப்புல நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சச்சு தீட்சையில துவங்கி இப்ப நாம சிந்திச்ச ஐந்து தீட்சைகள், அதாவது நயன தீட்சை, அப்புறம் ஸ்பரிச தீட்சை, அதுக்கப்புறம் வாசக தீட்சை, அதுக்கப்புறம் திருவடி தீட்சை, அதுக்கப்புறம் மானத தீட்சை, இது எல்லாவற்றின் மூலமாக சீடனுடைய மலமாயா கண்மங்களை எல்லாம் போக்குறது தான் சம்பிரதாயம்ங்கிறத இந்த திருமந்தர் பாடலின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப இவ்வளவு கிடைச்சப்புறம் கடிது கடிய அப்படின்னா கடி அப்படின்னா விரைவாக, விரைவில் ஆற்றுப்பெருக்கு போல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய, இப்ப நல்லாவே பாக்குறோம் ஆற்றுப்பெருக்கெல்லாம், அது மாதிரி நமக்கு பிறவி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அதை இறைவன் அறுத்தருளுகின்றார் என்று மிக உன்னதமான ஒரு கருத்தினை நமக்கு இந்த பாடலில் எடுத்துரைத்துள்ளார். இப்போது இந்த பாடல் கருத்தை நாம் கொஞ்சம் விரிவாக சிந்திக்கலாம். இதற்கு மேற்கோளாக சொல்லப்பட்டது நமது அருளந்தி சிவாச்சாரியார் அருளிய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று போற்றப்படும் சிவஞான சித்தியார். அதுல பாடல் எண் வந்து 255. பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் பண்ணும்படி நயனத்து அருள் பரிசம் வாசகம் மானதமும் அழகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகம் உள, அவற்றின் அவுத்திரி இரண்டு திறனும் இலகி ஞானம் கிரியை என ஞானம் மனத்தால் இயற்றுவது, கிரியை எழில் குண்டம் மண்டலாதி நிலவு வித்து செய்தல், கிரியாவதிதான் இன்னும் நிர்பீசம் சபீஜம் என இரண்டாகி நிகழும் என்று சொல்லப்படுகிறது அந்த சித்தியார் பாடல். அப்ப சகல வர்க்கத்து உயிர்களுக்கு மலபரிபாகம் அந்த மந்ததரம் முதலாக பல வகைப்படுகிறது. அதற்கு ஏற்ப ஆச்சாரியன் வந்து ஆணவ மலத்தை கெடும்படி செய்வதற்கு சாதார அவர் செய்யக்கூடிய சாதார தீக்கை வந்து இரண்டு வகைப்படுகிறது. அதுல அந்த திருவருள் நோக்கம் பரிசம் வாக்கு பாவனை நூல் யோகம் அப்படிங்கிற ஆறும் ஒரு வகை. இந்த ஆறோடு கூடின அவுத்ரி சம்பவம் அது வந்து மற்றொரு வகை. அவுத்ரி தீஷை தீஷைக்கு உரியவர் அல்லாதவர்க்கு அந்த ஆறு தீஷம் மட்டும்தான் செய்யப்படும். அதுக்கு அந்த அவுத்ரி தீஷை வாங்குறதுக்கு அதுக்குண்டான பக்குவம் இருக்கணும், இல்லைன்னா மற்ற ஆறு தீஷம் மட்டும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அவுத்ரி தீஷையும் ஞானவதி கிரியாவதினு இரண்டு தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி அழகா அழகை உடைய குண்டம் மண்டலம் அங்கி நெய் இதெல்லாம் வச்சு மனதால் கற்பித்து விதிப்படி ஆகுதி போன்ற கிரியைகளை அகத்தே செய்வது ஞானவதி அகத்தே செஞ்சா, அதை அனைத்தையும் புறத்தே அமைத்து அந்த கிரியையை செய்வது வந்து கிரியாவதி என்று சொல்லப்படுகிறது. அந்த இருவகைப்பட்ட அவுத்ரி தீக்கையும் நிர்பீசம் சபீசம் அப்படின்னு ரெண்டு வகைப்படுகிறது. ஞானத்தில் நிர்பீசம் ஞானத்தில் சபீசம், கிரியையில் நிர்பீசம் கிரியையில் சபீசம்னு நாலு வகை ஆகுது அதுவும் அப்படிங்கிறத பார்க்கும். அந்த நோக்கம் சச்சு தீஷை அல்லது நயன தீஷை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கண்ணால் பார்ப்பது, இந்த பார்வை இடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பார்வை வந்து அனுக்கிரகம் நிக்கிரகம்னு ரெண்டு, இது அல்லாத பொதுவான அழகு அப்படின்னு மூன்று வகைப்படுகிறது. கண்ணாலேயே எரிக்கவும் செய்யலாம் நிக்கிரகம், கண்ணால அருள் செய்யலாம் அனுக்கிரகம். இந்த ரெண்டுமே இல்லாமல் பொதுவான அழகு அப்படின்னு மூணு வகையாக இந்த நோக்கம் என்று சொல்லக்கூடிய நயன திசை இருக்கிறது. அதுல அனுக்கிரக பார்வைக்குத்தான் சற்று திசை அப்படின்னு பேர். அதாவது ஆச்சாரியன் வந்து உண்மை பொருளில் சித்தத்தை வைத்துக் கொண்டு அந்த சித்த விருத்தியோடைய மாணவனுக்கு பந்தம் நீங்கும்படி பார்ப்பது. இது நம்ம சிந்திச்சோம். பரிசம்ங்கிறது தான் பரிச தீட்சை, ஸ்பரிச தீட்சை. தன்னோட வலது கையில சிவபெருமானை பாவனை செஞ்சு பூஷித்து அந்த கையால மாணாக்கனுடைய தலையை ஸ்பரிசித்து அவன் தலை மேல கைய வச்சு அவன்கிட்ட இருக்க பாசம் நீங்கும்படி செய்தல். அப்புறம் வாக்கு, அதான் வாசக தீட்சை. அது வந்து மாணாக்கனுடைய வர்ணத்துக்கும் ஆச்சிரமத்துக்கும் ஏற்ற மாதிரி பஞ்சாக்கர மந்திரத்தை எப்படி உபதேசிக்க வேண்டுமோ அப்படி உபதேசித்தல். அடுத்து பாவனை, அதுதான் மானத தீட்சை என்று சொல்லப்படும். அதாவது ஆச்சாரியன் வந்து தன்னோட யோகாபியசத்தால மாணாக்கனுடைய இருதயத்துக்குள்ள பிரவேசித்து, அதாவது நுழைஞ்சு அந்த மாணாக்கனை அறிவால் சிவமாம், அறிவில வந்து சிவமாம் தன்மை விளங்கும்படி செய்தல். அவனோட அறிவுல சிவமாம் தன்மை விளங்கும்படி, அந்த சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கின்னு சொல்றாலும் அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு கிடைக்கும்படி செய்யறது. அடுத்து நூல், அதுதான் சாஸ்திர தீட்சை. அதாவது ஞான சாத்திர பொருளை எல்லாம் தொகுத்து பதி, பசு, பாசம் அவற்றின் இலக்கணங்கள், இந்த சிவருக்கும் சீவனுக்கும் உள்ள ஐக்கியம், இதெல்லாம் நூல் வழியாக எடுத்து போதித்தல். அதாவது சிவத்துக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள தன்மைகளை சொல்லி அது ரெண்டும் ஐக்கியப்படுறது இல்லையா, ஆன்மா போய் சிவத்துட்டு ஐக்கியப்படுறத எடுத்து சொல்லக்கூடியது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து யோகம் என்பது யோக தீட்சை. அதாவது சிவ யோகத்தை அப்பியாசம் பண்ணும்படி உபதேசம் செய்வது. அடுத்துதான் நம்ம பார்த்தோம் இந்த ஆறு எல்லாருக்கும் செய்யப்படும். ரொம்ப அதிபக்குவமா இருக்கக்கூடியவங்களுக்கு ஔத்ரி தீட்சை கொடுக்கப்படும். அதாவது ஹோமத்தோட வச்சு செய்யக்கூடியது. அதுல சாம்பவம்ங்கிறது சக்தி தீட்சைன்னு சொல்லப்படும், சக்தியோட கூடி சேர்ந்து செய்யக்கூடிய தீட்சை. அப்புறம் ஞானாவதி, அதாவது ஞான வழின்னு அர்த்தம், ஞான மார்க்கம். கிரியாவதினா கிரியாவழி, கிரியா மார்க்கம். நிர்பீஜம்னா பீஜம் இல்லாமல், ஜபிக்கக்கூடிய மந்திரத்துக்கு மூலமாகிய பீஜாட்சரம் இல்லாம மந்திரத்தை மட்டும் உபதேசிக்கிறது நிர்பீஜம். சபீசம்னா பீஜத்தோட சேர்த்து மந்திரமும் உபதேசிப்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு விளக்கத்தையும் நமக்கு மெய்கண்ட தேவ நாயனாருடைய தலைமை மாணாக்கராக அவரிடம் தீட்சை பெற்று அருளந்தி சிவம் என்ற திருப்பெயரோடு அவருடைய ஆணைப்படி அவர் அருளிய அந்த சிவஞான போதத்துக்கு விரிவான செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய நூலை செய்த அருள்நந்தி சிவாச்சாரியர் சகலாகம பண்டிதர் அவர், தீஷாநாம அருள்நந்தி சிவங்கிறது. ஆக அவர் நமக்கு இவ்வளவு அழகாக தீஷைகளை பற்றி விளக்கிய பாடலை இதில் மேற்கோளாக கொண்டு இந்த சம்பிரதாயம் என்ற திருமந்திர பாடலை இதுகாரும் நாம் சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு கூட்டி வைத்தது. ஆக அதனை தொடர்ந்து உயிரும் சரீரமும் ஒன் பொருளான வியவார் பரமும் பின் மேவும் பிராணன் செயலார் சிவமும் சிற்சக்தி ஆதிக்கே உயலார் குருபரன் உய கொண்டானே என்று சொல்கிறார். இந்த குருபரன் வந்து தனு கரண புவன போகங்களை நான் கேட்காம என்னை உய கொண்டு அருளக்கூடிய முறை இன்னது அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லக்கூடிய பாடல். குருபரன் வந்து சிவம் சக்தி உடல் உயிர் பரம் இவற்றை அறிவித்து என்னை ஆட்கொண்டார்ங்கிறத பாடலின் கருத்து. இப்ப உயிர் முதல்ல உயிரும் சொல்லுவது, உயிர் உயிர்னா என்னது, அது நித்தமாய் அநேகமாய் வினைகளுக்கு ஈடாக இறைவன் ஆணையோடு ஆணைப்படி இறைவன் ஆணையின்படி உடலோடு உருவதாக இருப்பதற்கு உயிர் என்பது பொருள். உடல் அப்படின்னு அடுத்தல சரீரம்னு வருது பாடல. சரீரம்னா உடல். இந்த உடல்னா என்னதுன்னா மாயையின் காரியம், சுவாமிக்கு மாயையின் காரியம் அது அருள் திருமேனி. ஆனா நம் போன்றோருக்கு இருப்பதெல்லாம் மாயையால் ஆன சரீரம். இப்ப மாயையின் காரியமா இது எதுக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறதுனா வினைகளை நாம் நுகரும் பொருட்டு. அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப இறைவனால் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கும் பாவத்துக்கு ஏற்ப நமக்கு தரப்பட்டது இந்த உடல். ஏன்னா ஒரே வீட்டுல சகோதர சகோதரிகளுக்கு ஒன்று போல உடல் இருக்காது, ஒன்று போல குணம் இருக்காது, சில இடங்களை ஒத்து இருக்கும். ஆனா மிகுதியாக பார்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடுக்கும் காரணம் அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். ஆனா அது புரியாமத்தான் உலகத்துல எல்லாரும் சகோதரர்களுக்குள்ள ஒரு மன வருத்தம், சகோதரிகளுக்குள்ள ஒரு மன வருத்தம், சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மன வருத்தம், மூத்த சகோதரியா இருந்தா அவங்களுக்கும் இளைய சகோதரர்களுக்கும் மன, இது எல்லாமே புரிதல் இல்லாமத்தான். இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. கருவுல நாம வரும்போதே சுவாமி தீர்மானிச்சு அனுப்பிடுறாரு. நாம என்னென்ன புண்ணிய பாவம், அதான் நம்ம செஞ்ச நல்ல காரியம் புண்ணியமாகவும் நம்ம செஞ்ச கெட்ட காரியங்கள் பாவமாகவும் அப்படியே சஞ்சிதமா இருக்கும். செய்யும் போது ஆகாமியமா இருந்து சஞ்சிதமா இருக்கும். அதுல இருந்து பல பிறவிகள்ல செஞ்சத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நமக்கு ஒரு பிறவியில ஒவ்வொரு பிறவிலையும் தருவாரு. அப்படியே அவ்வளவுத்தையும் கொடுத்தாலும் நம்ம தாங்க மாட்டோம். நம்மளால இன்பத்தையும் தாங்க முடியாது, துன்பத்தையும் தாங்க முடியாது. இதை கொடுத்தா இந்த ஆன்மா தாங்கும் தீர்மானிச்சு அதை கூட்டி கொடுக்கறாரு சுவாமி நமக்கு. அப்ப அந்த புண்ணிய பாவங்களால் வரக்கூடிய இன்ப துன்பத்தை நுகரும் பொருட்டு அதுல அந்த செய்யும் போது ஆகாமியமாக இருந்து சேர்ந்து இருக்கும் போது சஞ்சிதம் தொல்வினையாக இருந்ததுல இருந்து இப்ப நுகர்வினையாக பிராரத்தமாக நமக்கு அனுபவித்து நாம் அந்த வினையை கழிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த உடம்புங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆக இந்த பிராரத்த வினை வந்து உடல் ஊழாக கழியும், அப்படித்தான் கழிய முடியும், வேற வாய்ப்பு இல்லை. சஞ்சிதம் வந்து தீஷையினால வருத்த வித்து மாதிரி ஆயிரும். அப்புறம் இந்த குருலிங்க சங்க வழிபாட்டை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஆகாமியம் ஏறாது. முக்கரன் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம்னா என்பதை மனதில் கொண்டு, அப்புறம் ஒன் பொருள் அப்படிங்கிறது யாரு, ஒன் பொருள் வியவார் பரம் அப்படிங்கிறது உயிர்க்கு உயிரா மணியில ஒளி இருப்பது மாதிரி உயிருக்குள்ள நின்று ஞானத்தை தரக்கூடிய சிவம், அதைத்தான் இங்கனம் நமக்கு சொல்றாரு. ஆனா அது இத்தகையதுங்கிறது ஆன்மாக்களால அறியப்படாட்டாலும் ஆனந்த அனுபவமாக தர்றதுக்காக உயிர்களுக்கு உதவுகின்றது. அது வியப்பாக இருக்கிறது, அதனால அதனை வியவார் பரம் அப்படின்னு சொல்ற, வியப்பா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ உயிரு தடை இறை இந்த மூன்று பொருட்களும் சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லையா, பதி பசு பாசம், அந்த மூன்றையும் இந்த ஒரு பாடல வச்சு அழகா நமக்கு காட்டியிருக்காரு. அப்போ உயிரோட உண்மைய உயிர் உயிரோட இயக்கத்தால உணர்கிறோம். அந்த உயிர்ப்பினை பின்மேவும் பிராணன் என்று சொல்லுகிறார். அந்த உயிர்ப்போட இயக்கம் செயற்படுறதுக்கு சிவமும் சிறுசக்தியும் இதனாலதான் நடக்குங்கிறது செயலார் சிவமும் சிற்சக்தி ஆதிக்கே என்று சொல்லுகிறார். அடுத்து உயலார் குருபரன் அப்படின்னு சொல்லும் போது உய்யக்கூடிய நெறியை பொருத்தி வைக்கக்கூடிய ஒரு குரு வந்துதான் நீ இப்படி இப்படி இருக்கும்னு நமக்கு வழிகாட்டுவார். மீண்டும் அந்த குருதான் சிவம்ங்கிறத மனதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சகலான்மாக்களாகிய மாக்களுக்கு காட்டாதன எல்லாம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி உய்ய நெறிக்கண் செலுத்துவது குருபரனே என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அருமையான முறையிலே இந்த கருத்தினை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப உயிரும் உடலும் ஒளி பொருந்திய பொருளான விமிதம் நிறைந்த பரம்பொருளும் இவற்றுக்கு பின்னால் பொருந்திய பிராணவாயுவும் இதை செயல்படுத்துகின்ற சிவமும் சிற்சக்தியும் எல்லாவற்றையும் அறிந்து உய்யும் வண்ணம் குருபரன் என்னை ஆட்கொண்டான் என்று மிக அழகாக நமக்கு குருபரனால் தான் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்த முடியும் என்பதை தெளிவாக அந்த குரு சிவம்தான் அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்திற்கேற்ப குருவானவர் அமைவார் என்று நமக்கு அதிலே தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது வாழ்த்து பாடல். பன்னிய தவத்தான் மிக்க பரவுவான் சைவம் வாழ்க, கண்ணிய அமுத கும்பம் கையுளாள் கருணை வாழ்க, வெண்ணிய தெய்வ மன்னி படிக்கரை என்றும் வாழ்வோன் புண்ணிய மன்றுள்ளாடும் பூங்கலல் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்து பாடலை கூறி இதுகாரும் அருமையான முறையிலே தீஷையை பற்றிய செய்திகளும் அந்த தீஷை செய்யக்கூடிய அந்த குரு அந்த ஞானாசிரியர், முதல்ல ஞானாசிரியர் யாருன்னு எல்லாரும் தெளிவா புரிந்து கொள்ளணும். பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் வித்யா குரு. தீஷை பண்ணி நம்மை நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துபவர் ஞானாசிரியர். அதை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானாசிரியரை பற்றிய சிறப்பெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி அவர் அப்படியே தன்னுடைய அவருடைய அவயவங்கள் எல்லாம் சிவகரணங்களாக இருந்து நமக்கு அந்த தீஷையை வழங்குகிறார் என்பதை சொல்லி, இது கார்த்திகை மாதம், இதிலே கண்டிப்பாக அந்த சோமவாரத்தன்று தீஷை பெறுவது ஒரு வழக்கம், ஒரு சம்பிரதாயம் சைவத்திலே. ஆகையால் இதுகாரும் தீஷை பெறாதவர்கள் எல்லாம் தீஷை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வினை இதுகாரும் நாம் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை சமர்ப்பித்து, நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டுகொண்டிருந்த உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.